இன்றைய சமுதாய வானொலி நிகழ்ச்சியில் கறவை மாடு வளர்ப்பு பற்றி கூறுவதற்காக விவசாயி திரு கே சி கோபால் அவர்கள் நமது வானொலி நிலையத்திற்கு வந்திருக்காங்க. மாடுகளை எப்படி தேர்வு செய்வது, எப்படி திட்டமிட்டு செயல்படுவது மற்றும் லாபகரமான கறவை மாடு வளர்ப்பு மேற்கொண்டு தன்னுடைய வெற்றி கதைகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள அவர் வந்திருக்கிறார். வாங்க, அவங்க கூறும் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
எனது பெயர் கே சி கோபால். நான் வந்து அன்னூர் தாலுக்கா அல்லப்பளையம் கிராமம் நரியத்து தோட்டம் எனது அந்த கிராமத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் 10-30 வருஷமாக யூனிவர்சிட்டியோட நம்ம தொடர்பு கொண்ட தொடர்பு விவசாயி. எங்கள் பரம்பரையாகவே நாங்கள் விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் அப்பா தாத்தா எல்லாமே விவசாயம் தான் இருந்தாங்க. நானும் அந்த வழியில் விவசாயத்தை மேற்கொண்டிருக்கிறேன். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணத்துல தண்ணி இருந்தது, நல்ல விவசாயம் பண்ணோம். கரும்பு, வாழை, மஞ்சள் எது எடுத்தாலும் நல்லா வாய்க்கால் வழியாக பாய்ச்சி விவசாயம் பண்ணிகிட்ருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் போர் போட்டு விவசாயம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. 1000 அடி 1200 அடி போர் போட்டு தான் பெரும்பாலான விவசாயிகள் எங்கள் அன்னூர் அவனாஸ்த பகுதிகளில் போர் போட்டு தான் தண்ணி எடுத்து விவசாயம் செஞ்சிட்ருக்குறாங்க. அதுவும் சொட்டு நீர் இருக்குங்காட்டிக்கு பரவாயில்லைங்க. இப்போ இது மாதிரமான சூழ்நிலையில் ஒருங்கிணைந்த பண்ணையம்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஒருங்கிணைந்த பண்ணையம்னா கறவை மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இப்படி அவங்கவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எதில் விருப்பம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஒருங்கிணைச்சு செய்கிறது தான் ஒருங்கிணைந்த பண்ணையம்ங்கிறாங்க. இப்போது கிராம மக்களினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இது மாதிரி எல்லாம். நான் வந்து இப்போ பருவமழை ஒரு வருஷம் பெய்யுது, ஒரு வருஷம் பெய்யறதில்லை. அது மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கறது வந்து இந்த கறவை மாடு வளர்ப்பு அல்லது ஆடு வளர்ப்பு இதெல்லாம் மேற்கொள்ளலாம். கறவை மாடு வளர்ப்புங்கிற பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து மானாவாரி விவசாயிகள் மாத்திரமல்ல, கூலி தொழிலாளர்கள் மாத்திரமல்ல, கிராமத்திலேயே ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. அந்த காலத்திலோடு சொல்லியிருப்பாங்க, விடுந்தல மருங்கில் படுபுள் ஆர்ந்து நெடுந்தல மருங்கின் மக்கட்கெல்லாம் பிறந்த நாள் தொட்டு சிறந்த தன் தீம்பால் அறந்தரு நெஞ்சோடு அருள் சுரந்தொட்டும். இது வந்து மணிமேகலை காப்பியத்தில் வரக்கூடிய மணியான ஒரு பாடல். அதாவது அந்த காலத்தில் மாடுகளோட பெண்கள் கல்யாணம் வச்சு கொடுக்கும்போது சீதனமாக கொடுப்பாங்களாமா. இன்றைக்கூட எதை பங்கும்போது பார்த்தீங்கன்னா மாடுகள் ஆடு மாடுகள் இருந்தால் கூட அதே கூட ஒருத்தருக்கும் அப்படின்னு பங்கு கொடுக்குற வழக்கம் இன்றைக்கும் கிராமத்தில் இருக்குது. அதை விட்டுருங்க. பொதுவாக கறவை மாடு வளர்ப்பு அப்படின்னாவே அதில் நாம் முக்கியமாக அடிப்படையை தெரிஞ்சிக்க வேண்டியது வந்துங்கன்னா முதல்ல ஒரு பயிற்சி எடுத்துக்கணும். அதை பற்றி ஏனோதானங்களும் செய்யக்கூடாது. நான் காலாப்பட்டி கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் காலாப்பட்டி பிரிவில் இருக்குது. அங்கே நான் போய் பயிற்சி எடுத்துட்டேன். எடுத்த பிற்பாடு தான் நவீன முறையில் விஞ்ஞான முறையில் மாடு எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டேன். இப்போது முதல்ல எடுத்தவுடனே மாடுகளை வாங்கிக்கூடாதுங்க. நம்ம தண்ணி வசதி எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை மாடு வச்சுக்கலாம், பசுந்தீவன உற்பத்தியை முதல்ல பண்ணணும், இதுக்கு தகுந்த மாதிரியில் நாம் திட்டமிட்டு செயல்படுத்தணுங்க. கறவை மாடு இப்போ உதாரணமாக ஒரு ஏக்கரா பயிர் செஞ்சோம்னா அதுக்கு ஒரு 7-8 மாடு வச்சுக்கலாம். அப்போ பசுந்தீவனம் உற்பத்தி அவசியம். பசுந்தீவனத்தில் பார்த்தீங்கன்னா கோணாலு, என்னை பொறுத்த வரைக்கும் கோணாலு பசுந்தீவனம் நான் கரணை யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கிட்டு போய் பயிர் செஞ்சுருக்கிறேன். அந்த கோணாலு பசுந்தீவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை சத்து 3-4% பிரிக்ஸ் அளவில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 கரணையாட்ட பக்கமாக பிடிக்குங்க. 2 அடி பாறை ஒட்டி ஒரு 1.5 அடி கேப்பில் நடணும். ஒரு முதல் அறுவடை பார்த்தீங்கன்னா 60-70 நாளில் பிடிக்கும். 2வது அறுவடை 45 நாளில் அறுவடை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 300-400 தூர்கள் இலைகள் இருக்கும். தூர்கள் பார்த்திங்கன்னா 30-40 தூர்கள்லாம் வரும். நல்ல அருமையான பசுந்தீவனம் இப்போ கோவஞ்சி கூட வந்திருக்குது. அப்போ நாம் கறவை மாடு வளர்க்கும் போது முதல்ல பசுந்தீவனை உற்பத்தி பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு மாடு வச்சுருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கணும். நான் அது மாதிரி தானே கோணால் போட்டிருக்கிறேன், ஒரு அரை ஏக்கரை போட்டிருக்கிறேன். அப்புறம் பெரிய மஞ்சள் சோளத்தட்டு அப்பப்போ மானாவரியை போட்டு அதையே போர் போட்டுக்குவேன். அதுபோக உங்களுக்கு வரப்போகிற வேலி மசால் அகத்தி இதையெல்லாம் போட்டுக்கணுங்க. கிளறு செடியாக வரப்போகிற மரமாக அங்கங்கே வச்சுருக்கிறேன். இப்படி தீவன உற்பத்தியில் நாம் முதல்ல கவனம் செலுத்தணும். செலுத்திட்டு அப்புறம் கறவை மாடு தேர்வு பண்ணுறது எப்படின்னா, இப்போ எடுத்தவுடனே நாம் ஜெர்சின்னு வச்சுக்கோங்க, 4-4.5% பேட் இருக்குது அந்த பாலில். ஓஸ்டின் பிரிசின் வந்து 3-3.5% பேட் இருக்கும். அது வந்து மலைப்பிரதேசத்துக்கு ஏற்றுறது. நம்ம பகுதிக்கு சமவெளி பகுதிக்கு பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடு தான் நல்லதுங்க. அதுக்கு முன்னால் கறவை மாடு தேர்வு பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1வது விதத்து 2வது விதத்து மாடாக இருக்கணும். முதல்ல மாடுகளை தேர்வு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய அமைப்பு வந்து பக்கவாட்டில் பார்த்தா முக்கோணம் அமைப்பாக இருக்கணும். தோல் பளபளப்பாக இருக்கணும். கண்கள் பிரகாசமாக இருக்கணும். தோலை இழுத்து பார்த்தோம்னா இழுபடணும். அது வந்து அதிக தீவனத்தை எடுத்துக்கொண்டு நல்லா பால் கொடுக்கும். அப்புறம் பால் மடி, அது வர்றது அதுக்கு வர்றதுக்கு பால் மடிங்கிற ஒரு வந்து ஒரு நரம்பு வந்து புடைச்சி காணப்படும், வயிற்றுக்கு அடியில் வருங்க. அது வந்து நல்லா புடைச்சி காணப்படணும். முக்கியமாக பார்க்க வேண்டியது பால், அதாவது மடி. மடி வந்து சதுரமாக ஒரே மாதிரி இருக்கணும். காம்புகள் வந்து ஒரே அளவில் இருக்கணும். தொங்கு மடி ஆகாதுங்க. அதாவது முட்டி கீழே வந்து அந்த மடி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு அதிக பால் கறக்காது. வால் நீண்டிருக்கணும். கறவை மாடு முக்கியமான இந்த அம்சங்கள்லாம் பார்த்து வாங்கணும். கறந்து 2 நேரம் கறந்து பார்த்து வாங்கணுங்க. மாடுகளில் மடியில் கொப்பளம் இருக்குதா அதெல்லாம் பார்த்து வாங்கணும். தெரிஞ்சவங்களை வச்சு, ஒரு அனுபவமான ஆளுகளை வச்சு வாங்கிறது நல்லது. முக்கியமான இது வந்து பார்க்க வேண்டியது இதுதானுங்க. கறவை மாடு நாம் வாங்கிக்கிறோம், பசுந்தீவன உற்பத்தி பண்ணிக்கிறோம். கொட்டையை வந்து நம்முடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எத்தனை மாடு வச்சுருக்கணுமோ அத்தனை தகுந்த மாதிரி அமைக்கணுங்க. கிழக்கு மேற்கா நீளவாக்கில் இருக்கணும். உயரம் வந்து ஒரு 10 அடி 12 அடி இருக்கலாங்க. கறவை மாட்டுக்கு பார்த்திங்கன்னா 60 சதுரடி வேணும். கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 சதுரடி வேணும். 12 உயரம்னா 12×60 760 வருது. அது மாதிரி அமைக்கும்போது உங்களுக்கு நல்ல காற்றோட்ட வசதி கிடைக்கும், நல்ல இதாக இருக்குங்க. 10 மாட்டுக்கு மேலே போச்சுன்னா ரெட்டை வரிசை முறையில் அமைக்கணுங்க. 10 மாட்டுக்குள்ளே இருந்துன்னா ஒற்றை வரிசை முறையில் நாம் காடி இதெல்லாம் உள்கட்டமைப்பு அமைச்சிக்கலாம். நம்முடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி குறை, அதாவது தென்னை ஓலை போட்டு மேய்ஞ்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு மேய்ஞ்சோம்னா அதுக்கு மேலே தென்னை ஓலையெல்லாம் போடுறது நல்லது. இப்படி கொட்டைக்கு அமைப்பு அமைச்சிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாடு வாங்கிட்டு வந்த விற்பாடு பார்க்கும்போது, அது வந்து எப்போ வந்து சினையூசி வந்து உங்களுக்கு கறவு கறந்துருக்குன்னு வைங்க, கறந்து பார்த்து வாங்கிட்டோம். முதல்ல வந்து சினைக்கு வரும். 21 நாளைக்கு ஒரு வாட்டி சினைக்கு வரும். அப்படி சினைக்கு வரும்போது பார்க்கும்போது நாம் அதைய முதல் வாட்டி சினைக்கு வரும்போது ஊசி போடக்கூடாதுங்க. ஏன்னா அது கண்ணுக்குட்டியினே கர்ப்பப்பையெல்லாம் கொஞ்சம் சுருங்கி பழைய நிலை அடையிறதுக்கு ஒரு அதிக காலத்தை எடுத்துக்கும். அதனால் 2வது வாட்டி 60 நாள் வரும்போது தான் ஊசி போடணும். அது நாம் சினை ஊசி போடும் எப்போ பருவத்துக்கு வந்துங்களோ எழுதி வச்சுக்கணும். அப்புறம் சினை ஊசி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பிறப்பருப்புலேருந்து உங்களுக்கு கண்ணாடி போன்ற திரவம் வடியுங்க. அது சீல் பிடிச்சோ ஒரு வேறு நிறத்தில் இருந்ததுன்னா அதில் பிறப்பருப்பு அந்த கருப்பையில் ஏதாவது கோளாறு இருக்கும்னு டாக்டர்கிட்ட பரிசோதனை பண்ணிக்கணும். அதாவது காலையில் சினைக்கு வந்தால் மாலையில் ஊசி போடணும், மாலையில் வந்தால் காலையில். அதாவது மத்திய சினை தருமம் 12-16 மணி நேரத்தில் ஊசி போட்டோம்னா அப்போ தான் ஓவரில் இருக்கிற கருமுட்டை நாதவாதை குழாய்க்குள்ள வரும். அப்போ வந்து நல்லா சினை பிடிக்குங்க. அப்புறம் நாம் சினை பிடிச்சி அந்த தேதியை எழுதி வச்சுக்கணும், எப்போ ஊசி போட்டோங்கிறது. அப்புறம் ஒரு 90வது நாளில் நாம் சினை பரிசோதனை பண்ணி அது சினையாங்கிறது உறுதிப்படுத்திக்கணுங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினை மாட்டை பராமரிக்கணும். வருடம் ஒன்று ஒரு பண்ணையில் முக்கியமாக லாபம் வரணும்னா வருஷம் ஒரு கன்று எடுக்கணும் அப்படிம்பாங்க. அது கிடாரி கிணறு இருந்தால் நல்லது. அதுக்கு என்ன பண்ணணும்னா அதை நாம் அது கரெக்டாக டேட் எழுதி கரெக்டான பருவத்தில் சினை ஊசி போடுறோம், சினையை உறுதிப்படுத்திக்கிறோம். இது 7 மாதத்தில் உங்களுக்கு கறவையை நிப்பாட்டணும். ஏன்னா 7 மாதத்தில் வந்து அதுக்கு மேலே கறந்தமுன்னா உங்களுக்கு அடுத்த பால் இருக்காது, கண்ணுக்குட்டி வந்து ஊறி பிறக்காது. கடைசி 2 மாதத்தில் தான் கண்ணுக்குட்டி நல்லா எடை வந்து அதிகமாகி கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் 7 மாதம்லாம் கறவை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரே முட்டை நிப்பாட்டக்கூடாது, அதாவது அந்த கலப்பு தீவனம் இருக்குது இல்லைங்க, அதை கொஞ்சம் குறைச்சி போடணும். உதாரணமாக 10 லிட்டர் பால் கறந்தனா 4.5 கிலோ கலப்பு தீவனம் கொடுக்கணும். இந்த சினை மாடுக்கு மாத்திரமல்ல, முதல்ல பால் கறவையில் நாம் அதிகமான பால் உற்பத்திக்கு வரணும்னா பசுந்தீவனம் வந்து 25 கிலோ கொடுத்தா, உலர் தீவனம் 4 கிலோ, அதாவது தட்டு இது மாதிரிலாம் கொடுக்கணும், கலப்பு தீவனம் 4.5 கிலோ கொடுக்கணும். இது மூணு சமச்சீராக கொடுத்துட்டு வரணுங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தாதுப்பு கலவை ரொம்ப அவசியம்ங்க. தாதுப்பு கலவை 55 ரூபாங்க காலப்பட்டு ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்குது, இல்லைன்னா இப்போ ஆவின் நாங்களும் ஆவினுக்கு பால் ஊற்றுறதுனால அவங்களும் கொடுத்துட்ருக்குறாங்க பாதி வழியில் மானியத்தில். தாதுப்பு கலவை கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இப்போது மாட்டுக்குன்னு வைங்க, கலப்பு தீவனம் எப்படி இருக்கணும்னா, உதாரணமாக நாம் அதாவது தானிய வகைகள் ஒரு 100 கிலோ கலப்பு தீவனம் தயாரிக்கணும்னா தானிய வகைகள் வந்து 100 கிலோவில் தானிய வகைகள் 30 கிலோ, பின்னாக்கு 27.5 கிலோ, அப்புறம் தவிடு பின்னாக்கு 27.5 கிலோ, தவிடு வந்து அது 30 27 57 ஆச்சுங்களா, அதாவது தானிய வகைகள் வந்து 30 கிலோ, பின்னாக்கு 27.5 கிலோ 57, அப்புறம் பாக்கி தவிடு, பாக்கி இருக்கிறது தவிடு போடணுங்க. தாதுப்பு கலவை 1%, அதே மாதிரி சாப்பாட்டு உப்பும் ஒரு தாதுப்பு கலவை 2 கிலோ, சாப்பாட்டு உப்பு 1 கிலோ, இந்த அளவுக்கு கலந்தால் 100 கிலோ வர மாதிரி பண்ணிக்கணுங்க. அது நாம் பைபாஸ் புரோட்டீன்கிறது கம்பெனி தீவனம் இருக்குங்க, அதையும் வாங்கி நாம் பயன்படுத்தலாம். பொதுவாக நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, பால் உற்பத்திக்கு தகுந்த மாதிரி தீவனம் கொடுக்கணும். இப்போ 4.5 10 லிட்டர் கறக்குதுன்னு வைங்க, ஒரு 2 நேரம் சேர்ந்து அதுக்கு 4.5 கிலோ கலப்பு தீவனம் கொடுக்குறோம், அப்புறம் ஒவ்வொரு லிட்டருக்கும் அதிகப்படுத்தும் போதும் ஒரு 1 கிலோ கலப்பு தீவனம் அதிகமாக கொடுக்கணும். அப்புறம் சினை மாட்டுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன், அப்புறம் 7 மாதம் ஆனமுன்னு நல்லா இது மாதிரி கலப்பு தீவனம் நல்லா கொடுக்கணும், பால் கறவை நிப்பாட்டிடணும். அப்போ நான் உங்களுக்கு ஒரு மொத்த சினைக்காலம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 270-80 இருந்து 85 நாள் மாட்டுக்கு, எருமைக்கான 300 நாளுங்க அந்த சமயத்தில் கண்ணு போட்டுக்கும். அப்போ நீங்கள் கண்ணு போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த நஞ்சுக்கொடி தங்கிறது சில இந்த கர்ப்பகால பிரச்சனைகள், சினை ஏனுப்பினால பல பிரச்சனைகள் ஏற்படுங்க. நஞ்சுக்கொடி தங்கிறது, கருத்தங்காமை, சினை அதாவது இந்த மாதிரி சினை பிடிக்கிற ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தவிர்க்கிறதுக்கு தான் தாதுப்பு கலவை நாம் போட சொல்கிறோம். ஒரு கறவை மாட்டுக்குன்னா 30-40 கிராம் கண்டிப்பாக கொடுக்கணும், கண்ணுக்குட்டிக்கான 25 கிராம் கொடுக்கணும். அப்புறம் கண்ணு போட்டுருன்னு வைங்க, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்குட்டியில் ரூமன், ரெடிக்குளம், ஒமேசம், அபோமேசம் அப்படிங்கிற 4 அறை இருக்கும். அதில் வந்து 3 அறைகள் வந்து முழு வளர்ச்சி பெற்றிருக்காது, 4வது அறையான அபோமேசம் மாத்திரம்தான் முழு வளர்ச்சி பெற்றிருக்கும். அப்போ அதில் சீம்பால் மாத்திரம்தான் கிரகிக்கூடிய தன்மை இருக்கும். அப்போது கண்ணுக்குட்டி வந்து நல்லா ஊறி பிறந்துன்னா ஜெர்சி மாடு இருந்ததுன்னா 25 கிலோ 26 கிலோ இருக்கும், ஓஸ்டின் பெருசியான இருந்தாலும் 30 கிலோ பிறப்பு எடை இருக்கும். அந்த எடைக்கு 1/10 பாகம் நாம் சீம்பால் கண்டிப்பாக கொடுக்கணும், சீம்பால் மாத்திரமல்ல அப்புறம் பாலும் அந்த அளவுக்கு கொடுக்கணுங்க. பால் வந்து உங்களுக்கு 2 மாதத்து வரைக்கும் கண்டிப்பாக கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அப்புறம்தான் பில்லெல்லாம் திங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அப்புறம் தானே 3 அறையும் முழு வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அது கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்புறம் கலப்பு தீவனம், பச்சை தீவனம், வர தட்டு இதெல்லாம் கொடுத்து அந்த கண்ணுக்குட்டியை நல்ல விதமாக பராமரித்து வந்தோம்னா அது வந்து 1.5 வருஷத்தில் சினைக்கு வர்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நாம் கறவை மாடு வளர்ப்புன்னா பசுந்தீவன உற்பத்தியிலிருந்து தீவன பராமரிப்பு, சினைக்கால பராமரிப்பு, கண்ணுக்குட்டி பராமரிக்கிறது, இது எல்லாம் பார்க்கணும். அப்புறம் சுத்தமான பால் உற்பத்தி, லாபகரமான பண்ணையும்னா நான் அப்புறம் அது உங்களுக்கு சுத்தமான பால் கொண்டு போய் ஊற்றினால்தான் நல்ல பால் கிடைக்கும், நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். பேட்டு 4.5 குறைஞ்சது வச்சு வரணும், எஸ்என்எஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.2 ஆட்டு வரணும், கொழுப்புள்ள திடப்பொருள், அப்போ நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விலை கிடைக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, கண் ஏன உன்ன உங்களுக்கு இந்த மடி நோய் அப்படிங்கிறது வருங்க கலப்பின மாடுகளுக்கு. அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா பொட்டாசியம் பரமாங்கனாட்டு வாங்கி வச்சுக்கோணுங்க, 7 கிராம் வந்து 5 ரூபா, 5 கிராம் 7 ரூபா தான், அதை வாங்கி வச்சுக்கணும். ஒரு சிட்டிக்கு அளவு போட்டிங்கன்னா அது நீள நீள கடலில் வரும் 1 லிட்டர் தண்ணியில். அதுக்குன்னா ஒரு கருவி இருக்குது பீச்சு அடிக்கிற மாதிரி, அது வச்சுட்டு வச்சுக்கணும். அதாவது பால் கறந்த உடனே உங்களுக்கு 30 நிமிஷம் 40 நிமிஷம் வரைக்கும் மடி காம்புகளாக திறந்துருக்கும். அப்போ நாம் உடனே அதுக்கு கவனிக்காமல் விட்டு விட்டோம்னா அது கீழே படுத்துதுன்னா அந்த கிருமிகள்லாம் உள்ளே போய் மடி நோய் வர ஆரம்பிச்சுக்கும். அதனால் உடனே அதுக்கு படுக்க விடாமல் அதுக்கு தீவனம் போட்டுருணும். பசு தீவனமும் எதுவும் போட்டோம்னா அது படுக்காது, படுக்காமல் பார்த்துக்கணும். அப்புறம் அதுக்கு முன்னால் நாமும் சுத்தமான கையெல்லாம் கழுவிட்டு இந்த பொட்டாசியம் பரமாங்கனேட் அதுக்கு நல்லா தெளிச்சு விட்டு அப்புறம் சுத்தமான துணியில் துடைச்சிட்டு அப்புறம் பால் கறக்கணும். அப்புறம் பின்னையும் ஒரு வாட்டி அதுக்கு அந்த மடியில் அப்ளை பண்ணிட்டு நாம் அதை படுக்க விடாமல் பண்ணிடுறோம். அப்புறம் எப்போ பால் கறந்தாலும் நல்ல சுத்தமான துணியில் பொட்டாசியம் பரமாங்கனேட் தெளிச்சோம்னா அதே சுத்தமான துணியில் துடைச்சிட்டு தான் நம்ம பால் கறக்கணும். மடிநோய் ஏதாவது பாதிக்கிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு 3 விதமான மடிநோய் இருக்குதுங்க. தீவிர வகைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடி எல்லாம் வீங்கியிருக்கும், பால் திருத்திரியாக வரும் இது மடிக்காமல் கட்டியாக இருக்கும். அதி தீவிரம்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காம்புகள்லாம் வீங்கியிருக்கும், பால் ஏதோ காம்புகள் கறந்தீங்கன்னா ரத்தம் கலந்து கூட வரும். இதெல்லாம் உடனே நாம் மருத்துவரை அணுகி கூட்டிகிட்டு வந்து நாம் பார்த்துக்கோணுங்க. எப்பவுமே ஒரு பால் பண்ணை இருந்தால் மருத்துவர் வந்து நம்ம இன்சார்ஜில் வச்சுக்கோணுங்க. கூப்பிட்ட நேரத்துக்கு நம்ம எப்பவுமே அவங்களோட தொடர்பு இருக்கணும், இது பார்த்துக்கோணுங்க. அதுவும் இல்லாமல் உள்மடி நோய்ங்கிறது பார்த்திங்கன்னா எந்த அறிகுறியும் இருக்காது, ஆனால் உங்களுக்கு பால் வந்து அதாவது எடுத்து நாக்கில் வச்சிங்கன்னா ஒரு உப்பு சுவையோடு இருக்கும். அதுக்கு வந்து கலிபோர்னியா உள்மடி அறியும் சாதனம் ஒன்று இருக்குதுங்க. இப்போது ஒரு கப் மாதிரி இருக்கும், அது 4 ஒரு கைப்பிடியில் 4 கப் மாதிரி இருக்கும். 4 காம்புலையும் அந்த சும்மா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பால் கறந்து சிஎம்டி திரவம்னு ஒன்று இருக்குது, அதே சமளவு அதில் ஊற்றி அப்படியே இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சீமாரத்துக்கு வச்சு எடுத்து அப்படியே எடுத்தோம்னா ஜல் மாதிரி வரும். அப்படியே ஒரு இது மாதிரி வந்ததுன்னா அதில் உள்மடி நோய் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அதுக்கு ஆன்டிபயாட்டிக்கு ஒரு ஊசி இருக்குதுங்க, அது கால்நடை மருத்துவர் கொண்டு அதையை போடணுங்க. அப்புறம் ஒரு மாதம் கழித்து பின்னாடி நாம் அதைய பரிசோதனை பண்ணிக்கணுங்க. இப்படி மெயினாக மடி நோயில் அதில் நாம் பார்த்துக்கோணுங்க. ரெண்டாவது பார்த்து அந்தந்த சீசனுக்கு பார்த்திங்கன்னா கோமாரி நோய் தடுப்பூசி போடணுங்க. வருஷத்துக்கு 2 வாட்டி கோமாரி நோய் தடுப்பூசி இப்போ 14வது சுற்று போயிட்டுருக்குதுங்க. கால்நடை பராமரிப்பு துறை நோய் புலனாய்வுத்துறை மூலமாக அந்தந்த கால்நடை மருந்துகள் வந்து இலவசமாக போடுறாங்க, அதையும் நாம் பயன்படுத்திக்கணுங்க. கோமாரி நோய் தடுப்பூசி நாம் மாடுகளுக்கு போடுறது ரொம்ப நல்லதுங்க. இப்படி மாடுகளை பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கோமாதான்னு சொல்கிறோம், அதனால தான் மாடுகள் வந்து அதெல்லாம் உங்களுக்கு மாடுகள் வந்து உங்களுக்கு சாணி சிறுநீரில் கிடைக்கிது, அதை சேமித்து வைக்கும்போது உங்களுக்கு அதனுடைய ஒரு மாட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு 5 டன் 6 டன் அளவுக்கு வருஷத்தில் நாம் தொழுவரம் மாடுகள் அந்த சாணியில் சேமித்து வைக்கும்போது தொழுவரமாக கிடைக்கிது. அதுலேருந்து நாம் பஞ்சகவியோடு தயாரிக்கலாம், கோபர் கேஸ் இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். மண் வளப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு அதனுடைய கால்நடை கழிவு பொருள் சாணம் இதெல்லாம் பயன்படுது, மண்புழு உரம் தயாரிக்கலாம். அதனால் மாடுங்கிறது ஒரு நடமாடும் ஒரு உரத் தொழிற்சாலை, மண் வளம் நாம் கூடுது அதை பயன்படுத்தும்போது. ஆனால் என்னென்னா குறிப்பிட்ட அளவு ஒரு அளவான மாடு வச்சுருக்கிறவங்க வந்து ஒரு 10 மாடு 7 மாடு வச்சுருந்தா நாமளே பார்க்குறது நல்லது, ஏன்னா அதுக்கெல்லாம் ஆள் போட்டோம்னா நீ கட்டாது, 500 ரூபா ஒரு ஆளுக்கு தினம் கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கே அந்த வர்ற 6000 மாட்ட போயிடும், 10-15000 அவங்களுக்கே போயிடும். அதனால் முடிஞ்சளவுக்கு நாம் சிறு குறு விவசாயிகள் எங்கள் மாதிரி ஒரு அளவான ஒரு 2 ஏக்கரை 3 ஏக்கரை வச்சுருக்கிறவங்கெல்லாம் நாங்களே அதை பார்த்துக்குறோம், நேரடியாக கண்காணிக்கிறோம். அப்படி நேரடி கண்காணிப்பு அவசியங்க. நாம் வந்து சாணி எடுக்கிறது சப்பரம் எடுக்கிறது அதெல்லாம் கேவலம்னு நினைக்கக்கூடாதுங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து அதில் முழு நேரம் ஈடுபட்டதுனால எங்கள் குடும்பத்தில் எங்கள் மருமகன் எங்கள் மகோட வேலைக்கு போயிட்டு இருந்தான், அதை நிறுத்திட்டு அங்கே போய் ஏன் பண்ணுறீங்கன்னு நாங்களே ஒரு 10 மாடாட்டி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்களே பார்த்துட்டுருக்குறோம். மக்காச்சோளம் அப்பப்போ போட்டுக்குவோம், மானாவரியாக போட்டுக்குவோம். தண்ணி மழை பெய்யும் போதும் போட்டு அதிக தானியம் வேணுங்கிறப்போ தானியத்துக்கு வச்சுக்குவோம், இல்லை பூக்கும் தரல அறுவடை பண்ணி மாட்டுக்கு கொடுப்போம். மக்காச்சோளம் போடுறது வந்து உங்களுக்கு நல்லா பால் வருங்க. இப்படி எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே பார்த்துட்ருக்குறோம். அதனால் எங்களுக்கு கட்டு வழியாகுது. என்னடா இன்றைக்கி பால் விற்கிற விலை 25-30 ரூபா லிட்டரு கிடைக்குதுன்னா 25-27 வருதுன்னு வைங்க, அந்த பேட்டும் எசனம் பொறுத்து கட்டு வழியாகணும்னு பல பேர் கேட்பாங்க, என்ன சாணி தான் மிச்சம்னு. அப்படி இல்லை, மூணில் ரெண்டு பாகம் போனால் மூணில் ஒரு பாகம் அது கொடுத்தா கூட மூணில் ரெண்டு பாகம் நம்மளுக்கு கண்டிப்பாக லாபம் தானுங்க. ஆனால் நம்ம நேரடியாக கண்காணிப்பு இருப்பானுங்க. மாடு வளர்ப்பில் வந்து நாம் வந்து ஆளுகள் வச்சு பெரிய அதாவது மில் ஓனருக்கு அது வேறு வகையில் வருமானம் இருந்தீங்க, ஒரு 50 மாடு 100 மாடு வச்சுருக்கோம், வேறு வகையில் வருமானம் வரணும். சில பேருக்கு ஒரு தொழிற்சாலை வச்சுருப்பாங்க, அல்லது பல பேர் அவங்க வந்து ஆள் வச்சு பண்ணலாம். ஆனால் எங்கள் மேலே ஒரு நடுத்தர விவசாயிகள் நாங்களே தான் பார்ப்போமுங்க. இன்றைக்கெல்லாம் வறட்சியில் ஒரு கத்தை 30 ரூபாய்க்கு மக்காச்சோளத்தொட்டு விற்கிதுங்க. இன்றைக்கி வறட்சியான சூழ்நிலையில் ஒன்று இதில் என்ன பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதும் வருமானம், ரெண்டாவது பயிர் தொழிலுக்கு பக்கத்தொழில் இந்த மாடு வளர்த்துறதுனால, மூணாவது மண் வளம் கூடுது, இன்னொன்று பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுது. ரெண்டாவது நாங்கள் இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது கிராமப்புற ஏழை பாளைகளுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. கறவை மாடு இப்போ 1 மாடு 2 மாடு வச்சுருக்கோம் கூட அதே நல்ல விதமாக மானாவாரியில் கொண்டு போய் பெரிய மஞ்சள் தட்டெல்லாம் போட்டு போர் போட்டு அதைய நல்ல விதமாக பராமரிச்சிட்ருக்குறாங்க. இந்த கறவை மாடு வளர்ப்புங்கிறது நாம் ஒரு கிராமப்புற ஏழை பாளைகளையும் நடுத்தர விவசாயிகளையும் ஒரு நடமாடும் வங்கியோடு சொல்லலாம். அந்தளவுக்கு வாரம் ஒரு வாட்டி எங்களுக்கு பணம் வந்துடுது, அதுதான் மெயினாக பார்க்க வேண்டியது. அதனால் கறவை மாடு வளர்ப்பு வந்து யாரும் மேற்கொள்ளலாம், அதுக்கு முக்கியமாக ஒரு பயிற்சி எடுத்துக்கணும், அப்புறம் முயற்சி செய்யணும். முடிஞ்சளவுக்கு நாம் அவங்க சொல்கிறத கடைபிடிக்கணும். கடைபிடித்து தீவனத்துக்கு 65-70% செலவு பண்ணுறோம். அதே முடிஞ்சளவுக்கு நம்ம பண்ணைகளில் நாமளே உற்பத்தி பண்ணிட்டா தான் அதில் லாபகரமாக கிடைக்குங்க. அதனால் தைரியமாக யாரு வேணாலும் கறவை மாடு வளர்க்கலாங்க.
நேயர்களே, இதுவரை கறவை மாடு வளர்ப்பு பற்றி நம்முடைய சமுதாய வானொலி நிலையத்திற்கு வந்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விவசாயி திரு கே சி கோபால் அவர்களுக்கு நமது வானொலி நிலையத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.